From the conference center at
Salek City in Aliya Sadakathilulla Manattu Mayathilirundhu idu pitkala parisuthavaangalin Yesu Kristu sabaiyin 180th arayaandu podumanaadu ulaga muluvathumulla aayirakkanakkana koodamidangalukku indha oliparappu valangapadugirathu. Indha koottathin isaiye Prova Utah ooliya paichi mathiyin paadatkulu valangugirathu.
பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகரான தலைவர் டீடர் ஒக்டோர் இன்றைய இரவு ஆசாரியத்துவ கூட்டத்தை நடத்துவார்.
We welcome you, brethren, to the
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 180th அரையாண்டு பொதுமாநாட்டின் ஆசாரியத்துவ கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் என்னை இந்த கூட்டத்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். உலக முழுவதுமுள்ள அதிக கணக்கான கூடமிடங்களுக்கு இந்த கூட்டம் ஆசாரியத்துவம் தரித்தவர்களுக்கு சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக வழங்கப்படுகிறது. ரிச்சர்ட் எலியட் ஆர்கன் வாசிக்க டக்ளஸ் பிரெஞ்ச்லி மற்றும் ரயன் எகட் நடத்துதலின் கீழ் புரவ யூட்டா ஊழிய பயிற்சி மத்தியின் பாடற்குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும். ஆர்க் ஓலினேஷன் என்ற பாடலை பாடி பாடற்குழு பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். பின்னர் 70 மெரீன் மூப்பர் மார்க்கர் ஐடக்ஸால் ஆரம்ப ஜெபம் ஏற்றெடுக்கப்படும்.
Thank you. dear and kind Heavenly Father.
எங்கள் அன்புக்குரிய பரலோகத் பிதாவே, இது இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறதுக்காக எங்களை தாழ்மையுடன் இந்த ஆசாரிய உத்தரத்திற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த கூட்டம் எங்களுக்கு கொடுத்ததற்கு ஒரு சாட்சியமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நம்ம தீர்க்க தரிசிக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இது இந்த பொது கூட்டத்தை நடத்துவதற்கு முன் உங்களுடைய ஆவியை எங்கள் மேல் இருக்கப்படியாக ஜெபிக்கின்றோம். அது தாங்கள் சித்தமாக இருப்பபடியாக ஜெபிக்கின்றோம்.
Greatly impressed in our hearts and influenced in our minds.
இது இன்று நாம் கேட்க வார்த்தைகளை எங்களை உணர்த்தல் படுத்தி அதை எங்கள் மனதில் எப்பொழுதும் இருக்கப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கு நாம் கேட்கின்ற ஆலோசனைகளை எங்களை உற்சாகப்படுத்தி அது எங்கள் மனதில் எங்கள் வாழ்க்கைக்கு மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
The choir will
பாடற்குழு இப்போது கோயி மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஹெவன் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ரசல் எம் நெல்சன் பேசுவார். அவரை தொடர்ந்து 70 மூப்பர்கள் பேட்ரிக் கியர்சன் மற்றும் உவான் உசியதாவும் உரையாற்றுவார்கள்.
My beloved brethren,
என்னுடைய அருமையான சகோதரர்களே, இந்த மாலை நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு இடத்தில் குடியிருக்கிறோம். இங்கு முழு நேர ஊழியக்காரர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். நான் எல்லா முழு நேர ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரர்களுடைய தலைவர்களையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிக்க நன்றி. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீங்கள் இப்போது உட்காரலாம். நாம் நேரத்துக்கு நேரம் ஞாபகப்படுத்துகிறோம் எதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று. இது கடவுளுடைய கட்டளையால் தான். இந்த கட்டளை பல கட்டளைகள் புதுப்பிக்கப்பட்டதால் ஊழியக்காரர்கள் இன்று இந்த கட்டளை பல கட்டளைகள் புதிய ஏற்பாட்டின் சேவை செய்ததைப் போல சேவை செய்கிறார்கள். ஆக்ஸ் புத்தகத்தில் பார்த்தோம் எப்படி அப்போஸ்தலர்கள் சேவை செய்தார்கள் என்று. அங்கு சவுலுடைய மனமாற்றத்தை பற்றி படித்தோம். சவுல் மற்றவர்களை துன்பற்றுவதற்காக இருந்தார். கடவுளுடைய மிக அற்புதமான ஊழியக்காரராக அவர் மாறினார். கடைசி 15 சாப்டர்கள் ஆக்ஸ் புத்தகத்தில் பாலையும் பாலுடைய பாலுடன் ஊழியம் செய்தவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறது.
One of the Lord's greatest missionaries. The final 15 chapters of the book of Acts report the missionary labors of Paul
and his companions. ஊழியக்காரர்களான திமத்தியுடன் பால் கூறினார், யாரும் தங்களுடைய வாலிபத்தை வீண் செய்ய வேண்டாம், ஆனால் நீங்கள் ஒரு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாகவும் பேச்சிலும் உரையாடலிலும் வறியவர்களுக்காகவும் மற்ற சுத்தமானவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை இந்த காலத்திலும் பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. முழு நேர ஊழியக்காரர்களுக்காகவே அல்லது சபையின் உறுப்பினராகவோ இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். முழு நேர ஊழியக்காரர்கள் 52,000 நபர்களும் 340 மிஷன்களிலும் சேவை செய்து வருகிறார்கள். இவர்கள் கடவுளின் முழு நேர சேவை செய்பவர்கள். அவர்கள் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர முயல்கிறார்கள். அவர்களை இந்த புதுப்பிக்கப்பட்ட சபையை பற்றி யையும் நம்பிக்கையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் மற்றவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். திமத்தியை போல எல்லா முழு நேர ஊழியக்காரர்களும் வாலிபர்கள். சிலர் சகோதரர்கள் மற்றும் சிலர் முதிர்ந்த ஊழியக்காரர்கள். நாங்கள் அனைவரையும் நேசிக்கிறோம். பரலோக பிதா அனைவரையும் நேசிக்கிறார். அனைவருக்கும் நித்திய ஜீவத்தை அன்பளிப்பாக அனைவருக்கும் கொடுக்கிறார். அவர் எல்லா மக்களுக்கும் பிதாவாக இருக்கிறார். அனைவரும் ஊழியக்காரர்கள் அனைவரையும் இந்த சபைக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி கூறுகிறார்கள். நிறைய ஊழியக்காரர்கள் தேவை. நிறைய தகுதியான ஊழியக்காரர்கள் தேவை. இயேசு தன்னுடைய சேவை காலத்தில் கூறினார், இங்கு அறுவடை செய்வதற்கு நிறைய பயிர்கள் இருக்கின்றன, ஆனால் செய்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். தலைவர் மான்சன் ஏப்ரல் மாநாட்டில் கூறினார், இளைய தலைமுறையே, ஊழியத்திற்கு தயாராக இருங்கள் என்று கூறினார். அவருடைய கட்டளையுடன் என் சாட்சியை சேர்க்கிறேன். என் குடும்பத்திலிருந்து 49 நபர்கள் ஊழியத்திற்கு சென்றார்கள். அவர்கள் சேவை செய்ததால் அவர்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். குற்றம் தவறந்தவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மகன்களும் என் பேர குழந்தைகளும் சேவை செய்தார்கள். எல்லா நேரங்களிலும் நான் பார்த்தேன் அவர்களுடைய கூர்மையான நோக்கம் இந்த நம்முடைய கடவுளுக்கு சேவை செய்வதில் இருந்தது. அவர்கள் முழு இருதயத்துடன் கடவுளுக்கு சேவை செய்தார்கள். பால் கூறினார், நீங்கள் நம்பிக்கை உடையவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று. இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உறுப்பினர்களுக்கும் உகந்தது. ஒரு விளையாட்டு மைதானத்தில் எழுதியிருந்தார்கள் இருந்தது. ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தில், ஊழியக்காரர்கள் விளையாடும் மைதானத்தில், அங்கு ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டில் எழுதப்பட்டிருந்தது, இது ஊழியக்காரர்கள் மைதானம் என்று. சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு போர்டு இருந்தது, அதில் எழுதியிருந்தது, எல்லா உறுப்பினர்களும் ஊழியக்காரர்களே என்று. அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக இருக்கலாம். நீங்கள் இயேசுவின் கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம். உங்களுடைய நன்னடத்தை அனைவருக்கும் தெரிய வரும். பால் கூறினார், எப்போதும் தயாராக இருங்கள், பதில் கொடுப்பதற்கு யாராவது உங்களிடம் கேட்டால், ஏன் எப்போது ஊக்கமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று. உங்களுடைய விடை சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய விடை அந்த நபருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் பதில் கொடுக்கும் நபரும் கடவுளுடைய குழந்தை. கடவுள் அவரையும் நேசிக்கிறார். அவர்கள் தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கிறார். உங்களுடைய முதல் பதிலுக்கு பிறகு அடுத்த அடி வைக்க தயாராக இருங்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சபைக்கு வர அழைப்பு கொடுங்கள். பல நண்பர்களுக்கு நம்முடைய சபைக்கு வரலாம் என்று தெரிவதில்லை. யாருக்காவது நமது சபையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அழைப்பு கொடுங்கள். இயேசு கூறினார், வந்து பாருங்கள் என்று. அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுங்கள். ஒரு ஞாயிறு சபை வருவதற்கு அல்லது ஏதாவது ஒரு சபை செயலுக்கு அழைப்பிதழ் கொடுங்கள். அவர்கள் சபைக்கு வரும்போது அவர்களை அன்புடன் வரவேற்பு கொடுங்கள். சபை உறுப்பினராக நீங்கள் ஒவ்வொருவரும் வாரமும் ஒரு புதிய நபருக்கு நண்பராக இருக்க முயலுங்கள். அவர்களுடன் நண்பர்கள் போல பழகுங்கள். நீங்கள் உங்களுடைய ஒரு நண்பரைக்கு புக் ஆஃப் மார்மன் புத்தகத்தை படிக்க அழைப்பு கொடுங்கள். அது சரித்திர புத்தகமோ அல்லது நாவலோ அல்ல என்று கூறி அது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு என்று கூறுங்கள். இந்த புத்தகத்தில் ஒரு சக்தி உள்ளது. இந்த புத்தகம் மற்றவர்களுடைய இருதயத்தை தொடுகிறது, அவர்களை மாற்றுகிறது. உங்கள் நண்பரை இந்த புத்தகத்தை பிரார்த்தனையுடன் படிக்க கூறுங்கள். ஜோசப் ஸ்மித் கூறினார், இந்த புத்தகத்தை படித்தால் யார் படிக்கிறார்களோ அவர்கள் கடவுளிடம் வருவார்கள் என்று. அவர்கள் கடவுள் மிக அருகே வந்து அவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என்று கூறினார். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை என்னுடன் வேலை செய்யும் இரண்டு நபர்கள், டாக்டர்கள், கேட்டார்கள், ஏன் என் வாழ்க்கை இப்படி சந்தோஷமாக உள்ளது என்று. நான் கூறினேன், ஏனென்றால் எனக்கு புக் ஆஃப் மார்மன் உண்மை என்று தெரியும் என்பதால். அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் கடனாக கொடுத்தேன். அவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்துவிட்டு மிக்க நன்றி என்று கூறினார்கள். நான் கூறினேன், அது எப்படி மிக்க நன்றி என்று கூறுகிறீர்கள், நீங்கள் படித்தீர்களா என்று கேட்டேன். இது முற்றிலும் வேறுபட்ட பதில். நீங்கள் உண்மையிலேயே படித்தீர்களா என்று கேட்டேன். அவர்கள் சில பக்கங்களை படித்தார்கள், பார்த்தார்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களை திருப்பி படிக்க கூறினேன். அவர்களுக்கு கூறினேன் அதை பிரார்த்தனையுடன் படிக்க வேண்டும் என்று. அவர்கள் அந்த புத்தகத்தை திருப்பி படிக்க எடுத்து சென்றார்கள். அதை படித்த பிறகு என்னிடம் வந்தார்கள். அவர்கள் கண்களில் தண்ணீர் இருந்தது. அவர்கள் கூறினார்கள், இந்த புத்தகம் உண்மையானது, நாங்கள் இதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்கள் அதை படித்த பிறகு, உண்மையை தெரிந்த பிறகு ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்னும் ஒரு முறை முழுநேர ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டில் அழைத்து உங்கள் நண்பர்களுக்கு அவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த சபையை பற்றி கூறுங்கள். இந்த நாட்களில், இன்டர்நெட் காலத்தில், நீங்கள் உங்கள் நண்பர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் mormon.org என்ற வெப்சைட்டை பார்க்க கூறுங்கள். உங்களுக்கு பிளாக் மற்றும் சோஷியல் நெட்வொர்க் இருந்தால் அதை உங்கள் mormon.org இல் கோட்டு விடுங்கள். அவர்கள் இதை படித்தால் அவர்களுக்கு உண்மையை தெரியும். இது ஆங்கிலத்தில் உள்ளது. மற்ற மொழியிலும் இந்த வெப்சைட் வரும். இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு வாலிப பையன் ஜாக் காலேஜில் படித்திருந்தான். அவன் mormon.org என்ற விளம்பரத்தை தொலைபேசியில் டிவியில் பார்த்தான். அவன் பத்தோன் ரூஷ் லூசியனாவில் வசித்து வருகிறான். அவன் வெப்சைட்டில் போய் பார்த்து அவன் வெப்சைட்டில் பார்த்துவிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை தன் சபைக்கு வெள்ளை ஷர்ட்டை அணிந்து கொண்டு சபைக்கு சென்றான். பிறகு அவன் முதல் ஊழியக்காரர்களுடைய வகுப்பை எடுத்தான். பின்பு இரண்டு வாரத்திற்கு பின்பு அவன் ஞானஸ்தானம் பெற்றான். நான் அவனை சபைக்கு வரவேற்கிறேன்.
This is all part of the preparation. பல
இஸ்ரேலில் வந்து சேர்கிறார்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வழிபாடுவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊழியக்காரர்களாக ஆகலாம். எனக்கு இந்த சபை உண்மை என்று தெரியும். புக் ஆஃப் மார்மன் புத்தகம் உண்மை என்று தெரியும். ஜோசப் ஸ்மித் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தார் என்று தெரியும். தாமஸ் எஸ் மான்சன் இந்த காலத்தின் தீர்க்கதரிசி என்று தெரியும். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
இன்றிரவு தனிமையிலோ அல்லது கைவிடப்பட்டோர்களுடன் மன அமைதி அல்லது இருதயத்தை இழந்தவர்களுடனும் அல்லது கடைசி சந்தர்ப்பங்களை இழந்துவிட்டேன் என்று உணர்வு செய்யப்பட்டவர்களும் ஆறுதல் மற்றும் குணப்படுத்தும் ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7வது வயது பையனாக அரேபியன் பெனின்சுலாவில் வாழ்ந்தபோது எனது பெற்றோர்கள் எப்போதும் சப்பாத்து அழிந்து கொள் என்று உறுதியாக எனக்கு உறுதியானார்கள். அது ஏன் என்று அறிந்தேன். சப்பாத்து அதிக ஆபத்துகளிலிருந்து எனது பாதத்தை பாதுகாக்கும் என்பதை அறிந்தேன். பாம்பு, தேள் மற்றும் முள்ளுகள் ஒரு காலை பானவளத்தில் இரவு கூட்டாரத்திற்கு பிறகு சப்பாத்து அணியாமல் வெளியே ஆராய்ந்து செய்ய போனேன். ஒரு கொஞ்ச தூரம் நடந்து மற்றும் கூட்டத்துக்கு அருகில் இருப்பேன் என நியாயம் செய்தேன். அதனால் சப்பாத்துக்கு பதிலாக செருப்பை அணிந்து கொண்டேன். எந்த வழியும் எப்படி ஏதாவது நடக்கும். நான் குளிரான மணலில் ஓரமாக நடக்கும் போது நெருப்பில் ஏதோ ஒரு முள்ளு போல் எனது பாதத்தில் உள்ளாக போவதை உணர்ந்தேன். நான் கீழே பார்த்தேன், ஆனால் ஒரு முள்ளை பார்க்கவில்லை. ஆனால் ஒரு தேள் என்று எனது மனதில் குறிப்பப்பட்டது. அது நடந்தது என அறிந்தேன். வேதனையில் தீண்டுதல் எனது பாதத்திலிருந்து எனது காலுக்கு அதிகரித்தது என மேலான காலை பிடித்து வேதனை நிறுத்த முயற்சி செய்தேன். உதவிக்காக அழுகை செய்தேன். எனது பெற்றோர் கோட்டாரத்தில் இருந்து ஓடி வந்தார்கள். எனது தந்தை தேலை தாக்கும் போது 1 வயது வந்த நண்பர் விஷத்தை தனது பாதத்திலிருந்து உறைஞ்சினார். அந்த நேரம் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன். எனது பெற்றோர் ஒரு வாகனத்தில் போடும் போது ஒரு மருத்துவ இல்லத்திற்கு கொண்டு போக செய்யும் போது நான் தேம்பி அழுதேன். வேதனை என கால் மூலமாக கடுமையாக துன்பப்படுத்தியது. நான் இறந்து போவேன் என நினைத்து கண்டேன். நாங்கள் மருத்துவமனையை சேர்ந்த பொழுது வைத்தியர் சொன்னார், அதாவது சிறு குழந்தைகள் மற்றும் அதிகமாக ஊக்கமில்லாதவர்கள் தான் இது மாதிரி தீண்டுதலுக்கு ஆபத்தானவர்கள் என்று வைத்தியர் சொன்னார். அவர் மயக்க மருந்தை வழங்கினார். அது எனது காலை மறத்து போக செய்தது. 24 வயது நேரத்தில் வேதனை உணர்ச்சி போய்விட்டது. ஆனால் நான் ஒரு வலிமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். எனது பெற்றோர் சொப்பத்தை அணி செய்த சொன்னார்கள். அவர்கள் செருப்பு என்று சொல்லவில்லை. நான் வயது வந்தவனாக செருப்பு சப்பாத்து போல பாதுகாத்து கொடுக்காது என அறிந்திருந்தேன். ஆனால் அந்த காலை பானவளத்தில் எனக்கு தெரிந்த நியாயத்தை புறக்கணித்து விட்டேன். எனது பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை மீண்டும் புறக்கணித்து விட்டேன். எனது சோம்பல் மற்றும் சில எதிர்ப்பால் நான் ஒரு விலையை கொடுத்தேன். இளைய பையன்கள், தந்தையர்கள், ஆசிரியர்கள், தலைவர்கள் மற்றும் நண்பர்கள் ஆன நீங்கள் கர்த்தர் எதிர்ப்பா தவைகளுக்கு அடைய முயற்சியை செய்வதற்காக நான் பாராட்டு செய்கிறேன். ஒரு பையனாக மற்றும் ஒரு மனிதனாக அல்லது அனுபவத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். அதாவது எமக்கு தெரிந்த தீயவினவைகளை சோம்பத்தாலும் மற்றும் எதிர்ப்புகளாலும் புறக்கணித்தால் எப்போதும் அவைகள் துக்கமான அல்லது தெய்வீக தேசங்கள் கொண்டு வரும். இல்லை, தேல் கடைசியாக எனது வாழ்க்கைக்கு ஆபத்து கொடுக்கவில்லை. ஆனால் அது எனக்கும் எனது பெற்றோருக்கும் அதிகமான வேதனையும் மற்றும் மன துன்பமும் அளித்தது. இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர்களாக மற்றும் ஆசிரியத்துவம் தரித்தவர்களாக கட்டளைகள் மற்றும் தரங்களை உயர்ந்து வைக்க நாங்கள் உடன்படிக்கை வைத்து இருக்கிறோம். எப்போதும் நாங்கள் ஒரு பாதையை அது நீதி இல்லை என்று எமக்கு தெரியும் என்று தேர்ந்து எடுக்கும் போது அது பானமணலில் செருப்பை போட்டு நடப்பதாகும். அப்போது சோம்பல் மற்றும் எதிர்ப்பு தரையில் அது சரியானது என்போம். நாங்கள் பிழை ஒன்றும் செய்யவில்லை என்று நினைப்போம். அது பரவாயில்லை, அப்படி ஒன்றும் கெட்டது இல்லை. ஒரு சில வேளை தடிவரம்பை சிறிதாக விட்டால் சில வேளை நாங்கள் எங்களால் ஆறுதல் செய்து கொள்வோம், அதாவது மற்றவர்களும் செய்யார்கள் என நினைப்பதால் நாங்கள் எதிர்மறை ஆக மாட்டோம். நாங்கள் விதிகோள்களுக்கு ஒரு விதிவிலக்கு, அதனால் ஒன்றும் வராது என்று மனத்தால் நினைந்து கொள்வோம். நாங்கள் மறுத்து சில வேளை கீழ்ப்படிய மாட்டோம். அப்போது தீண்டுகள் வரும். கர்த்தர் எமது இருதயத்தை வேண்டுகிறார் என சுவிசேஷம் போதிக்கிறது. நாங்கள் கட்டளை பெறுற்றோம், அதாவது கர்த்தரை அன்பு செய்யவும் மற்றும் எமது இருதயத்தில் அவருக்கு சேவை செய்யவும். அந்த உறுதியானது என்றால் நாம் அவர் முன்னால் பழி சுமத்தை இல்லாமல் பிற்காலத்தில் இருப்போம் மற்றும் அவரிடம் திரும்ப வருவோம். மார்மன் புத்தகத்தில் நீ ஃபாலிஹாய்க்கு எதிரானவர்கள் போர் ஆயுதங்களை கீழே வைத்து பூமியில் ஆழமாக புதைத்தார்கள். ஒருபோதும் தங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க மாட்டார்கள் என உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் அதற்கு மேலாக செய்தார்கள். அவர்கள் நீதி மனிதர்களை, ஏன் என்றால் எதிர்ப்பு ஆயுதங்களை கீழே வைத்தார்கள். அதனால் அவர்கள் திரும்பவும் கீழே விழவில்லை. ஆனால் அவர்களின் சம்பாஷணைக்கு முதல் அவர்களின் தராதரத்தை நினைவு செய்யுங்கள். அவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள் என சுவிசேகம் குறிப்பு செய்கிறது. அவர்களின் கலகம் செய்யும் இருதயங்கள் அன்பின் இயல்புக்கு எதிராகவும் மற்றும் தேவனின் இயல்புக்கு எதிராகவும் தீர்ப்பணி கொடுக்கப்பட்டது. கலகம் செய்யும் ஆயுதங்களை கீழே வைத்த பிறகு அவர்களின் கர்த்தரின் குணப்படுத்தல் மற்றும் சமாதானத்துக்கும் யோக்கியமானார்கள். இரட்சகர் உறுதி சொன்னார்கள், அதாவது அவர்கள் தங்களது இருதயங்களை கடினமாக்காமல் மற்றும் தங்களது கழுத்தை இருக்காமல் இருந்தால் அவர்கள் மாறியவர்களாக மற்றும் அவர்களை குணப்படுத்துவேன். திரும்பி, மனம் திரும்பி மற்றும் முழுமையான இருதயத்துடன் என்னை நோக்கி வா, நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று அழைப்பும் கொடுத்தார். நாங்கள் நமது பாவங்களை மறைத்து அல்லது எமது பெருமை அல்லது அதிக ஆசைகளை மனம் திரும்பி செய்யும் போது பரலோகமானது பின்வழங்கும். சகோதரர்களை, நாங்கள் மகத்தான வைத்தியரான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாதகத்தை நோக்கி நெருக்கும் போது குணப்படுத்தல் மற்றும் உதவிகளை காண முடியும். உலகத்தை நோக்கி தொடரும் ஆசைகளை கொடுத்துவிட வேண்டும். கடவுளுக்கு எதிராக கலகம் செய்வதை நிறுத்த வேண்டும். எமது முழு இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்போது அவர் எம்மை குணப்படுத்துவார். அப்போது விசேஷமான பாவ தீண்டுகளிலிருந்து நாங்கள் தூய்மையாக்கலாம்.
For God sent not his son into the world to condemn the world.
தேவன் நமது குமாரனை உலகத்தின் தண்டனை கொடுக்க உலகத்துக்கு அனுப்பவில்லை. ஆனால் உலகம் அவரின் மூலமாக இரட்சியாகும். தலைவர் ஜேம்ஸ் ஃபவுஸ் கற்றுக் கொடுத்தார், அதாவது கீழ்ப்படியுதல் எமது இலக்காகும். கீழ்ப்படியுதல் ஆனது உண்மையான சுதந்திரத்துக்கு நோக்கம். அதிகமாக கீழ்ப்படிந்தால் அதிகமான நாங்கள் சுதந்திரமாகலாம். கிட்டடியில் நான் ஒரு 92 வயதான ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் மாம்பெரும் சில இரண்டாவது உலக யுத்த இயங்கங்களில் சம்பந்தப்பட்டு இருந்தார். அவர் 3 தீங்குகளில் பிணைந்து இருந்தார். நிலக்கண்ணி வெடிப்பு திடீர் அளவில் அது ஒன்றாகும். அது அவரின் 3 படைவீர தோழன்களை கொல்லுதலாக்கியது. அந்த நிலக்கணி வெடிப்பில் இருந்து பிணைக்கொள்ள 3 செல்லும் வாகனத்தில் வழியை கவனமாக தொடர வேண்டும் என்று படித்துக் கொண்டார். வலது அல்லது இடது வழியை மாறினால் உறுதியாக சாவுத்தான் உயிர் தேசமாகும். எமது ஆவியின் திடி அழிவை கவர்ந்து கொள்ள நமது தீர்க்க தரிசி மற்றும் அப்போஸ்தலர்கள், தலைவர்கள் மற்றும் பெற்றோர் தொடர்ந்து காட்டும் வழியை நாங்கள் தொடர வேண்டும். மிக தெளிந்த பாதுகாப்பான பாதை அவர்களுக்கு தெரியும். அவர்கள் களைப்படையாமல் அவர்களை தொட அழைப்பார்கள். அதிகமான நீங்கள் பொறிகள் அங்கே இருக்கின்றன. மருந்து, மதுசாரம், பாலியல் அடிமை அல்லது இன்டர்னல் அல்லது வீடியோ மூலமாக ஒழுங்காத நடந்து வலித்தவர்தால் நீங்கள் நேராக அழுக்கி எடுத்து செல்லும் பாதுகாப்பான பாதையிலிருந்து இடது அல்லது வழக்கு வேறுபாடாகினால் அவைகள் எமது தெய்வீக வாழ்க்கையை சாவாக்கும். இந்த கட்டளைக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. இந்த பாதையில் இருந்து நாங்கள் வலித்தவரினால் நாங்கள் மாறலாம். எமது மகிழ்ச்சியை அல்லது எமது சுய சமாதானத்தை திரும்பவும். நிலக்கண்ணி வெடிப்பிலிருந்து ஒருவரும் சமாதானம் பெறவில்லை. எமது இரட்சகர் சமாதானத்தின் இளவரசன், பிரமாத குணப்படுத்துவர். அவர் ஒருவர் தான் உண்மையாக எமது பாவத்தீண்டுகளை மற்றும் பெருமையின் விசுவத்தை தூய்மையாக்கி மற்றும் எமது கலகம் செய்யும் இருதயங்களை மாற்றுவார். அவரின் பாவ நிவர்த்தி நித்தியமானது மற்றும் எங்கள் எல்லோரையும் அணைத்துக் கொள்கிறது. நீஃபாய்களுக்கு அழைப்பு கொடுத்தது, அது உங்களுக்கும் எனக்கும் இன்னும் இருக்கிறது. உங்களின் ஒருவர் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை அழைப்பு செய்யவும்.
or halt, or maimed, or leprous, or that are withered, or that are deaf, or that are afflicted in any manner, bring them hither, and I will heal them.
உங்களுக்கு இருக்கும் சந்தர்ப்பங்களை வீசிவிட வேண்டாம். நீங்கள் மாறலாம், நீங்கள் திரும்பவும் வரலாம், நீங்கள் கிருபையை பெறலாம். குணப்படுத்தும் ஒருவரனாக இடம் வாருங்கள் மற்றும் சமாதானத்தை கொண்டு கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
One morning, a family gathered to study the scriptures as usual.
ஒரு காலை ஒரு காலையில் வேதம் படிக்க குடும்பமாக சேர்ந்து அப்பொழுது தந்தை நெகுத வித ஆவி இருப்பதாக உணர்ந்தார். சிலர் அங்கு பங்கெடுக்க உற்சாகமாய் இருப்பதாக காணப்படவில்லை. அவர்கள் ஜெபம் செய்துவிட்டு வேதம் படிக்க தொடங்கினார்கள். அவருடைய மகள் வேத புத்தகம் கொண்டு வராமல் இருப்பதை கண்டார். தந்தை மகளை நோக்கி கூறினார், நீ உன்னுடைய வேத புத்தகத்தை கொண்டு வர என்றார். அவள் விருப்பம் இல்லாமல் மெதுவாக சென்று பின் அவள் திரும்பி வந்து உட்கார்ந்து விட்டு, இது இப்பொழுது நிச்சயமாக படிக்கத்தான் வேண்டுமா என்றாள். தந்தை தனக்குள் அவள் புரிந்து கொண்டார், சாத்தான் வேதம் படிக்க தடங்கள் செய்வான் என்று. அவள் அப்பொழுது படிக்க வேண்டும், நான் உண்மையாகவே இது இப்பொழுது படிக்க விருப்பம் இல்லை என்றால். தந்தை பொறுமை இழந்து உரத்த சத்தத்தோடு, இது என் வீடு, இங்கு எப்பொழுதும் வேதம் படிக்க. அவளுடைய வார்த்தை அவளுடைய இதயத்தை புண்பற்றி அவள் அழுது கொண்டே அங்கிருந்து எழுந்து படுக்கறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். அது வேதம் படிப்பது முடிந்துவிட்டது. தந்தை தான் செய்த தவறு என்று உணர்ந்து அவர் தான் அறைக்கு சென்று முழங்கால் படியிட்டு கர்த்தரிடம் கெஞ்சி திரும்பவும் கர்த்தருடைய ஆவியை கொண்டு வரும்படி ஜெபித்தனர். அன்பும் ஆதரவும் திரும்பிய வீட்டுக்கு சமாதானத்தையும் கொண்டு வர ஜெபித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை உண்டாயிற்று. எழுந்து போய், நான் செய்த தப்பு என்று மன்னிப்பு கேள். அவர் திரும்பவும் விடாமல் கர்த்தரிடம் ஜெபித்தினார். திரும்பவும் போய் அவரிடம் மன்னிப்பு கேள் என்றார். அவர் ஒரு நல்ல தந்தை, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் எழுந்து சென்று கதவை தட்டினார். பல தடவை தட்டியும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. அவள் கதவை திறந்து உள்ளே சென்ற பொழுது அவள் படுக்கையின் மேல் படுத்து அழுது கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். அவளை பார்த்து மிக எளிமையாக குரலில், என்னை மன்னியும் என்றார். நான் செய்ததுக்காக என்னை மன்னிப்பு கொடு என்றார். குழந்தையிடமிருந்து வார்த்தை வந்தது. அது அவருக்கு ஒரு பாடமாக கற்பித்தது. அவர் அவளை நோக்கி கூறினார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஒருபோதும் புண்படுப்பதற்கு நினைக்கவில்லை என்றார். அவர் அழகியை நிறுத்துவிட்டு அவள் எழுந்து வேதத்தை பக்கத்தை திருப்பினாள். அவள் ஒரு வசனத்தை மெதுவாக மெல்லிய குரலில் படிக்க தொடங்கினாள். அவள் ஒரு அதிகாரத்திற்கு வந்தாள். இயல்பான மனிதன் தேவனுக்கு பகைவன். அவனிலிருந்து ஆதாம் விளைச்சியில் இருந்து மற்றும் எக்காலம் வரை அவன் பரிசுத்த ஆவியை நாடினால் அவன் மனித இயல்புகளை நீக்கிவிட்டு புனிதமாக கர்த்தருடைய பாவ நிவர்த்தின்படி அவன் குழந்தை போல் தாழ்மையுடன் முழு அன்போடு எல்லா காரியங்களும் தாழ்மையுடன் தன்னை கொடுப்பான், தன்னைத்தான் தாங்கியிடம் ஒப்பு கொடுப்பான். அப்பொழுது அவனை மிக்க தாழ்மையாக்கி அவள் ஒரு பெரிய பாடம் கற்பித்தான் என்று அவள் நினைத்தார்.
still kneeling next to her bed.
அவர் படுக்கறையில் முழங்காலிட்டு இருந்து பார்த்து கொண்டிருப்பது. பின் அந்த வேதம் எனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது என்று நினைத்தார். பின் அவள் கண்களையே திருப்பி என்னையும் மன்னியும் அப்பா, என்னையும் மன்னியும். அந்த நிமிடத்தில் அவர் தந்தை புரிந்து கொண்டார் அந்த வசனம் அவளுக்கு ஆக படித்தாள் என்று. அவர் அவர்களோடு கட்டி பிடித்து அப்பொழுது அங்கே அன்பு நிறைந்தது.
Of the word of God and the Holy Ghost.
பரிசுத்த ஆவி அவர்களை உணர்த்தது, அவர்கள் இதயத்தை தொட்டது.
My beloved brethren.
என்னுடைய சகோதரர்களே, பரிசுத்த ஆவி இருக்கக்கூடிய இடம் நம் வீடு. வீடு மட்டுமே பரிசுத்த ஆலயத்துக்கு ஒப்பு வைக்கப்படும். இயல்பான மனுஷனுக்கு வீட்டில் இடமில்லை. இயல்பான மனிதன் பகைவைகள் மறைத்து வைப்பான். பெருமை கொண்டவன், மற்றவர்களை ஆட்சி செய்பவன், நீதி இல்லாமல் இருக்கிறவன். கர்த்தருடைய ஆவி அவரிடம் இருந்து போய்விடும். ஆசாரி உத்தவத்தின் அதிகாரத்திற்கு ஆமேன்.
Withdrawn, amen to the priesthood or the authority of that man. We who hold the Aaronic or the Melchizedek.
நாம் ஆரானியு மற்றும் மல்காசிக் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் நினைவு கூற வேண்டும் என்றால் நாம் இந்த ஆசாரி உத்தவத்தை தாழ்மையுடன், அன்பாகவும், சுத்தமான அறிவினால் நாம் ஆத்மாவை உயர்த்த கூடிய காரியம்.
Contention departs our homes and our
lives. இயேசு கிறிஸ்துவின்களை வழியை பின்பற்றினால் நம் வாக்குவாதங்கள் நம்மை வீட்டை விட்டு செல்லும். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பார். மனுஷருடைய தப்புகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தண்டனைக்கு சிக்கியவர்கள். அவர் என்னை மன்னியும், என்னை மன்னிக்கவும் என்றார்.
I am sorry, Daddy. The Lord Jesus Christ, who is the Prince of Peace.
நாம் சமாதானத்தின் இளவரசன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம் வீட்டுகளில் சமாதானத்தை உண்டாக்க கற்பிக்கிறார். அவர் நம்மை ஒப்புக்கொடுக்க கற்பிக்கிறார். பொய் மன்னிப்பு கேள் செய்வதற்கு சித்தமும் மற்றும் பலத்தியும் தரக்கூடியது.
He teaches us to be meek.
பொறுமையாக இருக்க கற்பிக்கின்றார். மற்றவர்களை நம்மை கோபம் வராமல், துன்பங்கள் நோவுகள் வந்தாலும் சகிப்ப வல்லமை உடையவர். நம்மை தாழ்மோடு இருக்க கற்பிக்கின்றனர். மற்ற வார்த்தைகள் படி தாழ்மையுடனும் நாகரீகமாகவும் ஒப்பு கொடுத்தலை பொறுமை, கவவும், அனுமானத்திற்கு எதிராக நான் தப்பு செய்தேன், என்னை
மன்னியும். He teaches us.
பெருமையோடு இருக்க கற்பிக்கிறார். மற்ற வார்த்தைகள் படி நாம் தீமையை தன்மையை சகிக்க பொழுது முறுமுறுக்காமல் கவலைப்படாமல் இருப்பது.
Under the sufferings of injuries or offenses. He teaches us to be full of
அவர் முழு அன்போடு இருக்க கற்பிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை புண்படுத்த மாட்டேன். ஆமாம், இயல்பான மனிதன் தேவனுக்கு உறுதி. இந்த கதையில் எப்படி இந்த தந்தை தேவனிடம் உதவிக்காக மன்றாடினார், அவள் மகளை அன்போடு கட்டி அழைத்தால், நாம் மனம் திறந்தால் கர்த்தர் நம்மை அன்போடு கட்டி அணைத்துக் கொள்வார்.
Out his arms to embrace us during our times of true repentance. He teaches us to become a
அவருடைய கற்பித்தலால் நாம் புனிதர்களாக மாறுவோம். நாம் தேவனுக்கு நண்பனாக இருப்போம். நாம் இந்த இயல்பான மனிதனை நம்மிடம் இருந்து நீக்கி கர்த்தரை பின்பற்றினால் நாம் சேவகரின் பாவ நிவர்த்தியின் படி நம்மை சுத்தம் செய்து நம் வீட்டை பரிசுத்தம் ஆக்கும் என்று சாட்சி அளிக்கிறேன். அவர் தேவனின் ஆட்டிக்குட்டி, நீதிமான்களுக்கு பரிசுத்தவர், அவரை அற்புணமானவர் என்றும் மகத்தான தேவன் என்றும் எக்காலத்தின் தந்தை என்றும் சமாதானத்தின் இளவரசன் என்றும் அவர் நம்மை நாமத்தை அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
பாடற் குழுவும் சபையோரும் இப்போது ஹை ஆன் த மவுண்டன் டாப் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலுக்கு பிறகு நான் உரையாற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனது உரையாற்றுக்கு பிறகு பிரதான தமிழ் முதல் ஆலோசகரான தலைவர் என்றி பி ஐரிங் எமக்கு உரையாற்றுவார்.
My dear brothers,
என்னுடைய அருமை சகோதரர்களே, நீங்கள் இப்படி உங்கள் உலகம் முழுவதும் ஒன்று கூடி இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களில் எங்கிருந்தும் நீங்கள் உங்கள் சகோதரர்கள் உடன் ஒன்று கூடியிருப்பது நன்றாக உள்ளது. பல நேரங்களில் ஒவ்வொரு தினமும் நடக்கும் சம்பவங்கள் நம் மனதில் பதிக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் பதிப்பை ஏற்படுத்தியது. அது 1989 தலைவர் பென்சன் அவர் தற்பெருமையை பற்றி பேசினார். அது அவருடைய மனதில் மிகவும் தாக்கியதாக கூறினார். அது அவருடைய மனதில் சில நாட்களாக இருந்தது. அதை போல என் மனதிலும் பரிசுத்த ஆவி தாக்கியது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அந்த தலைப்பை நான் பேசப்போகிறேன். எல்லா மக்களுக்கும் இருமாப்புடன் இருப்பது இருக்கிறது. தற்பெருமை பிணைப்பு உள்ளது. யாரும் அதை தவிர்க்கவில்லை. சிலர் அதை வென்று இருக்கிறார்கள். நான் என் மனைவியிடம் இந்த தலைப்பை பற்றி பேசப் போகிறேன் என்று கூறிய போது அவர் கூறினார், நல்லது, நீங்கள் பேசப்போகிற தலைப்பை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். தலைவர் பென்சன் பேசிய பிறகு அதனுடைய மற்ற ஒரு செயல் என்னவாயிற்று என்றால், நமது சபையில் யாரும் தற்பெருமை என்ற வார்த்தையை எடுப்பதில்லை. தற்பெருமை என்ற வார்த்தைக்கே நமது அதிகாரத்தில் இடமில்லை. அதை தூக்கி வீசினார்கள். சந்தோஷத்தில் நிறைய சுவேஷத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. நல்ல மக்கள் சுபிஷமாக வாழ்ந்தார்கள் என்றும் பரலோகப்பிதா தன்னுடைய புதல்வனை அறிமுகம் செய்தபோது கூறினார், இது என் அருமை புதல்வன், இவனால் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். ஆல்மா தான் கடவுளுடைய துடுப்பாக இருந்ததற்கு மகிழ்ந்தார். அப்பாஸ்டர் பால் தன்னுடைய மக்கள் கடவுளுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்று பெருமைப்பட்டார். ஏமன் தன்னுடைய சகோதரர்களுடைய வெற்றியை நினைத்து பெருமைப்பட்டார். பெருமைப்பட வேண்டிய காரியங்கள் இருமாப்பாக தற்பெருமைப்படுவதும் இரண்டு வித்தியாசமான விஷயங்களாகும். நான் என் மனைவியை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் என் பேரக்குழந்தைகளை பற்றியும் என் மனைவியை பற்றியும் பெருமைப்படுகிறேன். நான் சபையில் இருக்கும் இளைஞர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் ஆசாரிய சகோதரர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்த மாதிரியான பெருமைக்கும் தலைவர் பென்சன் குறிப்பிட்ட பெருமைக்கும் தற்பெருமைக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? தலைவர் பென்சன் கூறினார், தற்பெருமை தீயத்தனமானது. அது பாவத்தை சேர்க்கிறது. தற்பெருமை வளரும் போது வெறுப்பும் மற்றவர்களின் மேல் கோபமும் வருவதோடு கடவுளுக்கு எதிராக ஆகிறோம். நாம் தற்பெருமை படும் பொழுது அது நம்மை மற்றவர்களிடமிருந்து விலக்குகிறது. தற்பெருமை வளரும் போது நாம் மிகப்பெரிய தவறு செய்கிறோம். நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களை விட்டு கடவுளை கும்பிடுவதை நிறுத்தி நமது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு நாம் நம்மை பற்றியே நினைக்கிறோம். தற்பெருமை பொறாமையால் தான் லூசிஃபர் கீழே விழுந்தான். தற்பெருமை நம்மை கெடுக்கும். இந்த உலகத்தை செய்யும் முன்பே தற்பெருமையால் தான் சாத்தான் கீழே விழுந்தான். தற்பெருமை சாத்தானை போல ஒருத்தனை கீழே எடுத்து வந்ததென்றால் அது நம்மை கூட கீழே எடுத்து செல்லும். தற்பெருமை கேன்சர் போல ஆகும். அது மிக கொடியதானது. அதே பாவத்திற்கு ஒரு வழி, அதே பல பாவங்களுக்கு எடுத்து செல்லும். நாம் கூறலாம், எல்லா பாவத்திற்கும் தற்பெருமையே காரணம். தற்பெருமை பல முகங்களும் ரூபங்களில் வருகிறது. எப்போதும் ஒருவர் தன்னுடைய வெற்றிதான் எல்லோரும் மேலானவர் என்று நினைக்கிறார்களோ அப்போது தற்பெருமை வருகிறது. அவர்கள் மற்றவர்களையும் மேம்பான்வர்கள் என்று நினைத்தாலும் தற்பெருமை வரும். சிலருக்கு தற்பெருமை மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் போது வருகிறது. அவர்களை பல விஷயங்களை சாதிப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அவர்களை சாதித்தவர்களை பார்த்து சரிசமம் செய்ய முயல போது வருகிறது.
Self-elevation. When those they envy stumble or suffer, they
தாங்கள் பொறாமைப்படும் நபர்கள் கஷ்டப்படும் போது இவர்கள் மிக சந்தோஷப்படுகிறார்கள். விளையாட்டு உலகத்தில் பொறாமை தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு அணி தோற்றுவிட்டால் அவர்களை மிகவும் வெறுக்கிறார்கள். மேலும் வென்ற அணியை முற்றிலும் வெறுக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைய பாலிடிக்ஸிலும் மதங்களிலும் பார்க்கிறோம்.
And magnify it. They justify their hatred with broad generalizations and apply them to everyone associated with the other team. When ill fortune afflicts their
life. ஆசாரியத்து சகோதரர்களே, நாம் நம்மை மேலான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம் நம்மை மேலான இடத்தில் இருக்க வேண்டும். எல்லா ஆசாரியத்து சகோதரர்களும் ஒரே ஆடையைத்தான் அணிகிறோம். நாம் இங்கு அவருடைய கோட்பாடுகளை வாழ இங்கு இருக்கிறோம். நாம் இங்கு நம்பிக்கையும் உற்சாகமும் வளர உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு இருக்கிறோம். நாம் அனைவர் கடவுளுடைய நேசத்தை மற்றவர்களுக்கு செலுத்தவே இங்கு வந்திருக்கிறோம். நாம் இங்கு அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும். என்னை பொது அதிகாரியாக கூப்பிட்ட போது எனக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய அருமையான சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் தலைவர் ஃபாஸ்டை நான் ஸ்டேக் கான்ஃபரன்ஸுக்கு காரில் ஓட்டி செல்ல வாய்ப்பு கிடைத்தது. தலைவர் ஃபாஸ்ட் எனக்கு முக்கியமான கட்டளைகளை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அத்தனையும் என்னுடைய பொது அதிகாரி வேலைக்கு உகந்ததாக இருந்தது. அவர் கூறினார், எப்படி உற்சாக உறுப்பினர்கள் பொது அதிகாரிகளிடம் அன்பாக இருப்பார்கள் என்று கூறினார். அவர் கூறினார், அவர்கள் உன்னை மிகவும் பன்மையாகவும் நடத்துவார்கள் என்று கூறினார். அவர்கள் நல்ல காரியங்களை உனக்கு கூறுவார்கள் என்று கூறினார். அவர் கொஞ்சம் சிரித்தார். டிடியே, நீ நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று அதில் முங்கிவிட்டால் விடாதே என்று கூறினார். இது ஒரு அரிய பாடமாக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லது அழைப்பிற்கோ உகந்தது. நாம் நம் உடல் நலத்திற்கும் சேமத்திற்கும் அல்லது நமது வேலைக்காகவும் பெருமைப்படலாம். ஆனால் எப்போது நாம் அதில் மூழ்கிறோமோ அது நம்மை ஆள்கொள்ளும். நம்முடைய புகைப்படத்திற்காகவோ தங்களுடைய செய்தித்தாள்களில் வரும் புகைப்படத்திற்காகவோ அல்லது உங்களை பற்றி செய்தித்தாள்களில் வரும் என்ற நினைப்பதோ தப்பு நடக்கிறது. அங்கே தப்பு நடக்கிறது. பெருமை தற்பெருமைப்படுதலை பற்றி சுவேஷத்தில் நிறைய இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல் பீதர் கூறினார், கடவுள் தற்பெருமைப்படுபவர்களை அனுபவிப்பதில்லை என்று கூறினார். ஆனால் அவர் தாழ்மையாக இருப்பவர்களை அழைப்பார். கடவுளுடைய இயல்பு சக்தி அற்றவர்களை அழைத்து தற்பெருமைப்படும் நபர்களை கீழே நடத்தி சொல்வதே ஆகும். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள். நமக்கு ஆசாரியத்துவம் பெருமைப்படுவதற்கு கொடுக்கவில்லை, தற்பெருமைப்படுவதற்கு கொடுக்கவில்லை. நாம் இங்கு வேலை செய்வதற்காக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வருவதற்கு தயார் செய்ய இங்கு இருக்கிறோம். நாம் செய்யும் இந்த வேலை மிக சிறியது. நம் ஆசாரியத்தை பயன்படுத்துவதால் கடவுள் ஒரு பெரிய வேலை செய்ய முடியும். நாம் மோசஸிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனிதனாக எதுவும் செய்ய முடியாது, ஆனால் கடவுளுடன் சேர்ந்தால் எல்லாம் முடியும்.
But that with God all things are possible. In this,
இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆனால் சாத்தான் கடவுளுடைய வேலையை கெடுக்க முயல்கிறான். ஆனால் கிறிஸ்து கூறினார், பிதாவே உங்கள் வேலை இங்கு வெற்றி பெற வேண்டும், மேலும் உங்களுக்கே பெருமை சேர வேண்டும் என்று கூறினார். இயேசு இவ்வளவு வேலைகள் செய்தாலும் அவர் தாழ்மையுடன் இருந்தார். சகோதரர்களே, நமக்கு ஆசாரியத்துவம் கடவுளின் படி உள்ளது. நாம் கடவுளின் பேரில் நடப்பதற்கு இங்கு இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து போல் ஆக வேண்டும். பெருமையை ஆசாரியத்தை நிறுத்துகிறது. தாழ்மை ஆசாரியத்தை நடத்தி செல்கிறது. அதை நடத்தி செல்லும் எப்படி இந்த பெருமையை நிறுத்துவது? எப்படி நாம் எளிமையானவர்களாக ஆக முடியும்? நாம் நம் இருதயத்தை எப்போதும் வராது என்றால் எப்போது நாம் தாராளத்தனமையை நம்முள் வளர்க்கிறோமோ அப்போதே வராது. யாரும் இயேசுவின் வேலையை செய்ய முடியும். நீங்கள் எளிமையாகவும் உங்கள் நெஞ்சில் அன்பும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நினைக்கிறார்கள், எளிமையாக இருப்பது என்றால் தங்களை தாங்களே அடித்து கொள்வது போல் நினைக்கிறார்கள். எளிமையாக இருப்பது என்றால் நீங்கள் எதற்கு உகர்ந்தவர்களாக இல்லை என்று நினைக்க வேண்டாம். நாம் தற்பெருமைப்படக்கூடாது. அதில் தான் நாம் எளிமையை பார்க்க முடியும். நாம் நம் வேலைகளை செய்யும் பொழுது கடவுளாக சேவை செய்யும் பொழுது வருகிறது. எளிமை நம்மை கடவுள் பக்கமும் அவருடைய மக்களுக்கு பணியாற்றுவதிலும் வருகிறது.
The talents God has given us. We don't discover humility by thinking less of ourselves.
நாம் நம்மை பற்றி நினைப்பதை விட மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டும். நாம் பல வழிகளிலும் பலருக்கு சேவை செய்யலாம். நாம் நம்மில் முற்றிலும் நேரத்தில் செலுத்த கூடாது. மறவாதீர்கள், உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும் சொந்த மனைவிக்கும் சேவை செய்யுங்கள்.
The moment we stop obsessing with ourselves and lose ourselves in service, our pride diminishes and begins to die. My dear brethren, there are so many people in need whom we
and arumai sagodharargale nereya makkal irukkirargal avargalukku nereya thevaigal irukkirathu avargalukku udhavi seyungal naam pala vazhigalil mattravargalukku udhavi seyalam namakku neram illai nammil பற்றி நினைப்பதற்கு நான் ஒரு பேனாவை சொந்தம் கொண்டிருந்தேன். நான் ஏர்லைன் கேப்டனாக இருந்தபோது உபயோகம் செய்தேன். அதை ஒரு பக்கம் திருப்பினால் அதில் இருக்கும் நாலு கலரில் ஒன்றை தேர்வு செய்யலாம். நான் சிவப்பு வண்ணம் பயன்படுத்த நினைத்த போது அல்லது பயன்படுத்தும் போது நில வண்ணம் போ பேனா எதுவும் கூறவில்லை. அது கூறவில்லை நான் 10 மணிக்கு பிறகு எழுத மாட்டேன் என்று. பேன வெறும் முக்கியமான காகிதங்களை சைன் செய்ய மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அது கூறவில்லை. எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தினேன். எந்த நேரத்திலும் சேவை செய்ய அது காத்திருந்தது. அதை போல் நாம் கடவுளின் கையில் ஒரு துடுப்பாக இருக்க வேண்டும். ஒரு இருதயம் நம் இருதயம் சிறிய சரியான இடத்தில் இருந்தால் நாம் அதை பற்றியும் குறை கூற எதை பற்றியும் குறை கூற மாட்டோம். நமக்கு கொடுத்த காரியங்களை தவறாமல் செய்வோம். இப்படி இருந்தால் கடவுள் நம்மை நாம் நினைப்பதை விட மிகப்பெரிய காரியங்களில் பயன்படுத்துகிறார். நான் தலைவர் பென்சன் கூறிய வார்த்தைகளை கூறி முடிவு செய்கிறேன். 21 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதை கூறுகிறேன். தற்பெருமை மிகப்பெரிய தடுப்பு சயனை கட்டுவதற்கு. நாம் நம் உள்ளே உள்ள பாத்திரங்களை தூய்மை செய்ய வேண்டும். நாம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அது கூறும்போது செய்யுங்கள். உங்களில் உள்ள இருக்கும் இயற்கையான மனிதனை விட்டு கடவுளுடைய பிள்ளையாக எளிமையாக ஆகுங்கள். கடவுள் எளிமையான மக்களை சேர்த்துக் கொள்வார். நாம் தேர்வு செய்ய வேண்டும் எளிமையாக இருப்பதற்கு. நம்மால் இது முடியும், நம்மால் முடியும். என் அருமை சகோதரர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டாக இருப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், சேவை செய்வோம். நான் இதை அத்தனையும் நாம் தற்பெருமையை எடுத்துவிட்டு சுத்தத்தன்மையும் கடவுளின் தன்மையும் நம்பிக்கையும் அன்பையும் பொறுமையும் எளிமையையும் வைத்திருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இதை அத்தனையும் கூறுகிறேன். ஆமென்.
This has been a wonderful evening. I'd like, if I may, to say a word to the missionaries who all stood up and who sang so beautifully. It made me happy to be thought of as you, a representative of the Lord Jesus Christ. And I pray that I may do that this evening. I am grateful for this
தேவனால் கௌரவம் செய்த ஆசாரியத்துவம் தர்த்தவர்கள் ஆன உங்களுடன் இணைந்து இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திற்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு தெய்வீக சக்தியால் சேவை செய்ய எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி எமது கடமைகளை நாங்கள் சந்திப்போம் என்பது நாம் பணிபுரி செய்வோருக்கும் எங்களுக்கும் மற்றும் பிறக்காத பரம்பரைக்கும் நித்திய பின் விளைவாகும். கர்த்தரால் அழைக்கப்ப மற்றும் தெய்வீக ஆவிக்கு தகுதியான 2 ஆசாரித்துவ தரித்தவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அமெரிக்காவில் கண்டுபிடித்தனர்கள். கர்த்தரின் அந்த ஊழியர்கள் எனக்கு 2 முன்னோர்களுக்கு முதலாக சுவிசேஷத்தை பற்றி பேசினார்கள். அந்த முன்னோர்கள் ஒருவரானவர் ஒரு இளைய குமாரதி. அவள் சுவிட்சர்லாந்தில் ஒரு விவசாய நிலத்தில் வாழ்ந்தாள். மற்றவர் ஒரு இளைய வாலிபன், ஒரு அனாதை, ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறி செயின்ட் லூவஸில் மிசோரியில் வாழ்ந்தார். அந்த இளையகுமாரி தனது சுவிட்சர்லாந்து இல்லத்திலும் அந்த இளையகுமாரின் அமெரிக்காவில் வாடகை செய்யும் தனது வீட்டில் மாறு ஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை ஒரு ஆசாரித்யம் தரித்தவரின் மூலமாக அறிந்தார்கள். அந்த குமாரனும் பெருப்பிள்ளையும் ஞான ஸ்நானம் செய்ய தீர்மானித்தார்கள். அமெரிக்காவின் மேற்கு மலைகள் நோக்க அதிக மைல்கள் நடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இருவரும் திரும்பவும் சந்தித்தார்கள். தேவனின் ஊழியவர்களால் அந்த உலகத்தில் அவர்களை சந்தித்ததுதான் அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நினைத்து அவர்கள் நடந்து கொண்டு பேசினார்கள். மேன்மையாக அவர்களின் செய்தியானது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் காதலின் உறவினால் திருமணம் செய்தார்கள். ஆவியின் சாட்சியால் ஆரம்பமான மற்றும் பரிசுத்த ஆவியினாலும் ஆசாரியத்துவம் தரித்தவர்களால் மூலமாக கேட்ட அந்த வார்த்தைகள் அவர்கள் நித்தியத்திற்கு முத்தரிக்கப்பட்டார்கள். இந்த இளைய பையன், இளைய குமாரி பத்ததிகளின் நான் ஒருவன். அந்த அன்பான கதை மற்றும் அதை போல லட்சக்கணக்கான உலகம் எல்லாம் மீண்டும் சொல்லப்படுகிறது. சிலருக்கு அந்த இளைய இல்லை ஆசிரியரின் வார்த்தையால் தாத்தாவுக்கு திரும்பவும் சபைக்கு வரும் ஆசை வந்தது. சிலருக்கு அது கோத்திர தலைவனின் ஆறுதல் மற்றும் ஆசீர்வாதங்கள். உங்கள் தாய் விபத்தில் இருந்த போது அந்த கதைகளில் அவைகள் ஒருபோதும் விஷயமாகும். அதாவது ஆசாரித்துவம் தரித்தவரின் சக்தியால் சேவை மற்றும் ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியினால் அதிகமாவது ஆகும். இதுதான் எனது செய்தி உங்களுக்கு இந்த இரவில். பரிசுத்த ஆவியின் நட்புக்கு தகுதியாக நாம் எது எப்படியாக செய்வோமாக. அதன் பிறகு நாங்கள் பயம் இல்லாமல் முன் போய் வந்தால் எமக்கு கர்த்தரின் அழைப்புகளை செய்ய சக்தி கொடுக்கப்படும். சேவை செய்த அந்த சக்தி வளர்ப்பு மெதுவாக வரலாம் மற்றும் அது ஒவ்வொரு படியாக வரலாம். ஆனால் அது வந்து சேரும். இன்றிரவில் ஆசாரித்துவ சேவைக்கு பரிசுத்த ஆவி தகுதி பெற சில யோசனைகளை தருகிறேன். பிறகு ஆவியின் செல்வாக்கால் உங்களின் சேவை சக்தியை பலமாக்க ஆசாரித்துவ சேவைக்கான சில உதாரணங்களை நான் கொடுக்கிறேன். சபைக்கான உறுதிப்படுத்தல் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுத்ததை நாம் அறிவோம். ஆனால் பரிசுத்த ஆவியான் நட்பு எங்களை வாழ்க்கையில் மற்றும் சேவையில் உறுதிப்படுத்த நாங்கள் தகுதியாக வேண்டும்.
Requires us to put our lives in order to qualify.
தேவனின் கட்டளைகளை வைத்து மற்றும் பாவம் செய்யாத வாழ்க்கையால் நாம் தெய்வீக வரங்களை பெறலாம். அவரின் பாவ நிவர்த்தியால் மனம் திரும்பி மற்றும் தூய்மையாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் தேவை. அதனால் ஆசாரியத்துவம் தரித்தவர்களான நாங்கள் திருவிருந்தில் தரும் வாக்குறுதியை எமக்கு இருதயத்தால் கலந்து கொண்டும் சந்தர்ப்பங்களை ஒருபோதும் தவிர்க்க செய்யக்கூடாது. அவர் நாமத்தை நாம் எடுப்போம், அவரை எப்போதும் நினைப்போம், அவரின் கட்டளைகளை வைத்துக் கொள்வோம். அவரின் ஆவி எப்போதும் அவர்களினை இருக்கட்டும். ஆவி எங்களுடன் இருப்பதற்கு நாங்கள் பாவங்களை தூய்மை செய்வது போல தேவன் எமது தேவைகளை அறிய நாம் அவரின் முன் தாழ்மையாக வேண்டும். உயிர்த்தெழுந்த இரட்சகரின் சீசர்கள் அந்த தாழ்மையை மார்மன் புத்தகம் உதாரணம் காட்டுகிறது. இரட்சகர் அவர்களை விட்டு செல்வதற்கு ஆரம்பம் செய்தார். அவர்கள் ஜெபம் செய்ய முழங்கால் செய்தார்கள். தங்களுக்கு எது அதிகம் விருப்பமோ அவைகளுக்கு ஜெபம் செய்தார்கள். பரிசுத்த ஆவி பெற விரும்பினார்கள். உங்களைப் போல அவர்களும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவர்களின் கேட்டதற்கு பதிலாக அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிக் கொண்டார்கள். அவர் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக இரட்சகர் தன் பிதாவுக்கு நன்றி கூறினார். சேவை செய்தவர்களுக்கு தெய்வீக வரம் கிடைக்க இரட்சகரும் ஜபம் செய்தார். கர்த்தர் தனது பிதாவிடம் வேண்டிக்கோள் செய்தார். தங்களது வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்க நான் ஜபிக்கிறேன். இரட்சகரின் தாழ்மையான ஊழியர்களுக்காக நமது சேவை மற்றும் நாம் சேவை செய்வோருக்கும் பரிசுத்த ஆவி தெளிவு செய்ய நாம் ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியின் நட்புக்கு தகுதியாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்துடன் செய்யும் தாழ்மையான விசுவாசம் முக்கியமானது. எங்களின் தாழ்மை மற்றும் எங்களின் விசுவாசத்தால் அழைக்கும் தெய்வீக வரங்கள் நமது வாசிப்பால் மற்றும் படிப்பால் மற்றும் சுவிசேஷத்தை சிந்தி செய்வதால் அதிகமாகும். நாங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டுள்ளோம். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தின் சில பக்கங்களை வாசிப்போம். அது போதுமென எதிர்பார்ப்போம்.
We study and we may discover patterns and connections in scripture.
ஆனால் நாம் சிந்திக்கும் போது வெளிப்பாடுகளை ஆவியால் அழைப்போம். எனக்கு சிந்தி செய்வது சுவிசேஷத்தை வாசித்த பிறகு நினைப்பது மற்றும் ஜெபம் செய்வது என்பதாகும். எப்படி சிந்திப்பது தேவனிடம் இருந்த வெளிச்சத்தை அழைத்து வரும் என தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் எனக்கு ஒரு உதாரணத்தை காட்டினார். அவரின் செய்தியை கேட்காமல் இருந்தவர்களுக்கு எப்படி இரட்சகரின் பாவ நிவர்த்தி விளைவாகும் என அறிய அவர் அதிகமான சுவிசேஷங்களை வாசித்து மற்றும் படித்தார். அவருக்கு வந்த வெளிப்பாடு இதுவே. இந்த எளிதினவர்களை நான் சிந்தித்த போது எனது அறிந்து கொள்ளும் கண்கள் திறக்கப்பட்டன மற்றும் தேவனின் ஆவி எனக்கு அமைதியாகிறது மற்றும் நான் இறந்தவர்களை பார்த்தேன், பெரிதும் மற்றும் சிறிதும். சுவிசேஷத்தின் மேலாக மனம் திரும்புதல், ஜெபங்கள் மற்றும் சிந்தத்தில் யாவும் ஆசாரித்துவ சேவின் ஆவியின் வரங்களில் தகுதி பெற முக்கியமாக பாகங்களாகும். நாங்கள் விசுவாசத்துடன் பதிலளித்து பரிசுத்த ஆவியின் உதவியால் நமது அழைப்புகளை செய்ய முன்போகும் போது எமது சேவைக்கான சக்தி மிகவும் பெரிதாகும். தலைவர் மான்சன் இப்படியாக கூறினார், உங்களின் அழைப்புகளை பெரிதாக்குவது எப்படி வருமானமாகும். அதை கட்டி உயர்படுத்தவும் பெரிதாக்கி மற்றும் அதை வளம் செய்து பரலோக வெளிச்சத்தை பிரகாசம் செய்தது. எப்போது ஒருவர் தனது அழைப்பை பெரிது செய்வார்? தெளிவாக சம்பந்தப்பட்ட சேவையை நிறைவேற்றுவதால். இரண்டு சேவைகளுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நான் உணர்த்துகிறேன். அதை ஆவியின் செல்வாக்கியால் நிறைவேற்றும் போது நீங்களும் மற்றவர்களும் சேவை செய்யும் சக்தி வளம் பெறுவதையும் மற்றும் பெரிதாகுவதையும் பார்க்க முடியும். முதலாவதாக அவரின் ஊழியவனாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மற்றும் சாட்சி செய்ய வேண்டும். இந்த சேவை அழைப்புக்கு கர்த்தர் இளைய மற்றும் அனுபவம் இல்லாத ஆரோனிய ஆசாரித்தியம் தரித்தவர்களையும் சேர்த்துள்ளார். ஆரோனிய ஆசாரித்தியம் தரித்தவர்களின் கடமைகளை விளக்கி சொன்ன பிறகு அவர் கூறினார், போதகனுக்கோ அல்லது உதவிக்காரனுக்கோ ஞான ஸ்நானம் செய்யவும் மற்றும் திருவந்து நிர்வகிக்கவோ மற்றும் கை நடவடிக்கை செய்வதுக்கோ அதிகாரம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் எச்சரிக்கை செய்தால் மற்றும் புத்திமாய் செய்தால் மற்றும் கற்றுக் கொடுத்தால் எல்லோரையும் இயேசுவிடம் வர அழைத்து ஈடு செய்யவும். 13 வயதான தலைவர் எச்சரிக்கை, புத்திமதி மற்றும் கற்பிக்கும் என்று வார்த்தைகளை அந்த பையனை அழைக்கும் போது பாவிக்க கூடாது. அந்த கடமை தான் கர்த்தர் அந்த ஊழியவனிடம் எதிர்பார்க்கிறார். அழைப்பு கிடைத்த ஊழியனுக்கு நான் 3 உறுதிமொழிகளை தருகிறேன். முதலாவது, நீங்கள் ஜெபம் செய்யும் போது ஆவியானது உங்கள் பயத்தை அமைதி செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த சபையின் வீட்டை அடைந்து போதும் மற்றும் சபைக்கு திரும்பவும் போதும். என்ன நீங்கள் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அறிவு வரும் என்பதை நீங்கள் அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள். மூன்றாவது, கர்த்தரின் அனுமதியை நீங்கள் உணர்வீர்கள். எப்படியான வெற்றி கிடைக்கும் என நான் உறுதிமொழி கொடுக்க முடியாது, ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு பையன், அவர் இப்போது ஒரு மனிதன் சபையின் செயல்படாதவர். 20 ஆண்டுகளுக்கு முன் சந்திப்பதை தனது தாத்தாவுக்கு சொன்னான். அந்த ஊழியவனின் பெயரை கூட ஞாபகமாக சொன்னார். அந்த ஊழியக்காரனை கண்டுபிடித்து அவனுக்கு நன்றி சொல்லும்படி எனது தாத்தா கேட்டார். அவநம்பிக்கை மற்றும் தகுதியின்மை என்ற உணர்ச்சிகளை நீக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் நாமத்தில் பேச அழைக்கப்பட்ட இளைய மோதியவர்களிடம் நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். உள்ளத்தில் இருப்பதை மிகவும் ஆற்றுடன் பேச தேவையில்லை. சாதாரணமாக சாட்சி போனது போதுமானது. ஆவியானது உங்களுக்கு வார்த்தைகளை தரும். போதிப்பு அழைப்புக்கு மேலாக நாங்கள் யாவரும் தேவையானவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தரின் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இது இன்னொரு ஆசாரித்துவ சேவை. அதன் மூலம் ஆவியின் செயல்களால் சேவையில் வலிமையை அதிகரிக்கலாம். மக்களின் முகத்தில் கவலை மற்றும் வேதனை பற்றி அதிகமாக உரைப்படுத்தி கொள்ளலாம். ஆயர்களுக்கு அந்த உணர்வு இரவிலும் மற்றும் சபை கூட்டத்தில் முன்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போதும் சபைக்கு கூட்டத்திற்கு வராத அங்கத்தினர்களை அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் மருத்துவமை இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு நடைபெறும். நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்ற வார்த்தைகள் ஒரு தடவைக்கு மேலாக நான் கேட்டிருக்கிறேன். அங்கு போகும்போது எது எப்படி சொல்ல வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரின் அன்பு மற்றும் பரிசுத்த அவி போதுமாக்கும். நான் ஒரு இளையனாக இருக்கும் போது தேவையானவர்களுக்கு எது எப்படி சொல்வது என்ற பயம் எனக்கு இருந்தது. ஒரு தடவையில் இறப்பு அருமையில் இருந்த எனது அப்பாவின் பக்கத்தில் ஒரு மருத்துவமையில் இருந்தேன். திடீர் என்று தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பால் அந்த அறைக்கு வந்து ஒரு நாட்காலியில் அமர்ந்தார். நான் அப்போது இதை நினைத்தேன், அதாவது இப்போது எனக்கு அவர் செய்வார் என்று பார்த்து மற்றும் கேட்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கேன் அறிந்தேன். தலைவர் கிம்பால் வரவேற்பு கொடுத்து ஆசாரித்துவ வரத்தை பெற்றாயா என்று எனது அப்பாவிடம் கேட்டார். அதை பெற்றேன் என்று அப்பா சொன்னபோது பிறகு அவர் அமர்ந்தார். எனக்கு இல்லாத மற்றும் தேவையான ஆறுதலாக்கும் திறமை என்னிடம் இல்லாது என அறிந்து அதற்கு காத்திருந்தேன். சிலவேளை 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு இருவரும் அமைதியாக முன்னகி செய்தார்கள். தலைவர் கிம்பால் எலும்பி சென்றார். என்று உன்னை கலைப்பு செய்வதற்கு முதல் நான் சென்று வருகிறேன் என்றார். அந்த பாடத்தை தவறி விட்டேன். எனது அப்பா குணமாகி வீட்டுக்கு போக சகதியாக இருந்த போது எனது அப்பாவுடன் தலைவர் கிம்பலின் வருகையை பற்றி பேசினோம். எனது அப்பா சொன்னார், அந்த எல்லா வருகையிலும் தலைவர் கிம்பலில் வருகை தனது ஆவியை உயர்த்தியது. தலைவர் கிம்பல் எனக்கு தெரிய அவர் அதிகமான ஆறுதல்கான வார்த்தைகளை பேசவில்லை. தலைவர் மான்சன் போதித்த பாடத்தை அவர் எடுத்து காட்டினார் என்று நான் இப்போது அறிகிறேன். எப்படி ஒருவர் அழைப்பை பெரிதாக்குவார்? தெளிவாக சம்பந்தப்பட்ட சேவையை நிறைவேற்றுவதால். அது உண்மை. ஆவியின் மூலமாக போதிக்க அழைப்போ அல்லது பரிசுத்த ஆவியின் தேவையானவர்களை நோக்கி போவதோ எமது ஆசாரியத்துவ சேவை வளமையாகும். மக்கள் வரம் பெறுவார்கள் மற்றும் பரலோகத்தின் வெளிச்சம் அங்கே இருக்கும். பரலோக வெளிச்சம் எங்களுக்கும் மற்றும் ஆசாரித்துவ சேவையில் கலந்த தலைவர் ஜோர்ஜ் கேனன் அதிகமான கவலை, எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியின் தனது தோழனாக பிரச்சனைகள் ஆன நேரங்களிலும் மற்றும் கடினமான சேவையிலும் அவர் அனுபவித்தார். சபையிலும் எங்கள் குடும்பங்களிலும் எமது ஆசாரித்துவ சேவைக்கு இது ஒரு உறுதிக்கோள். இருளானது எமது மனதில் நிரம்பும் போது தேவனின் ஆவியானது எங்களிடத்தில் கொண்டிருக்காது. நாம் அறிவோம், தேவனின் ஆவியினால் நாங்கள் நிரம்பியிருக்கும் போது நாங்கள் சந்தோஷம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்போம். கர்த்தர் எமக்கு பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறார். பரிசுத்த ஆவி எமது உள்ளே இருப்பது எமது தனியுரிமை. அதனால் காலையில் இருந்து இரவு வரை மற்றும் இரவு முதல் மற்றும் காலை வரை எமக்கு மகிழ்ச்சி வரும். அத்துடன் வெளிச்சம் மற்றும் வெளிப்பாடுகள் அங்கே சந்தோஷ ஆசீர்வாதங்கள் மற்றும் எமக்கு தேவையான நீங்கள் தேவனின் தீர்க்க தரிசனத்தால் எம்மை அழைத்திருக்கிறார் என்று சாட்சியிடுகிறேன். இது சத்தியமான இயேசு கிறிஸ்துவின் சபை. தேவன் வாழ்கிறார். அவர் எமது ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மற்றும் இரட்சகர் பரிசுத்த ஆவியின் வலிமையினால் இவைகளை உண்மை என்று நாங்கள் அறிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
Brethren, we remind you, your families and your friends, that the Tabernacle Choir broadcast will be from 9:30 to 10 a.m. Mountain Daylight Time tomorrow morning. The Sunday morning session will immediately follow. We express appreciation to the choir for the beautiful music they have provided, and also thank
கூறுகிறோம். அத்துடன் இந்த மாலையில் உரையாற்றிய சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்போது எமது அன்பான தீர்க்கத்தரிசி தலைவர் தாமஸ் மான்சனிடம் இருந்து கேட்க நாம் சில ஆக்கியம் பெற்றுள்ளோம். தலைவர் மான்சனின் உரையாற்றலை தொடர்ந்து பாடல்களு கால் டு சர்வ் என்ற பாடலை பாடும். இறுதி ஜெபம் 70 முறுப்பர் ஜேம்ஸ் அமீலா ஆல் கொடுக்கப்படும்.
My beloved brethren of the priesthood.
என் அருமையான ஆசீர்வாதத்தின் சகோதரர்களே, நான் பரலோகத்தின் பிதாவின் உதவியால் ஆனந்தங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள என் ஆழமான இந்த இரவு ஜெபிக்கின்றேன். நான் இரண்டு காரியங்கள் உங்களிடம் பேச நினைத்தேன். தேர்ந்தெடுத்தல், அதன் வரம் பலன்களை குறித்து உங்களிடம் பேச நினைக்கின்றேன். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் தேர்ந்தெடுத்தலை ஒரு விதமான இல்லை மற்ற விதமான தேர்தலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். சிலர் சில முக்கியமானவை, மற்ற மிக முக்கியம் இல்லாதவைகள். சிலருக்கு அது எக்காலத்தில் கொள்கைகள் ஒன்றும் முக்கியமானவை இல்லை, மற்றவர்களுக்கு அது மிக முக்கியமானது. அது நான் மூணு விதமாக குறிப்பிட்டிருக்கிறேன். முதலது சரியான தேர்ந்தெடுத்தல். இரண்டாவது தேர்ந்தெடுத்தலின் கடமை. மூன்றாவது தேர்ந்தெடுத்தலின் பரிகாரம். முதலாவதாக சரியான தேர்ந்தெடுத்தலை குறித்து பேசுகின்றேன். நான் பரலோக பிதாவின் அன்புக்காக அவர் கொடுத்த நமக்கு தேர்ந்தலுக்கு மிக நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். தலைவர் டேவிட் ஓ மெக்கே 9வது தலைவர் கூறினார், வாழ்க்கையில் நல்லது செய்ய வழி தேவன் கொடுத்த மிக முக்கியமான வரம் என்று.
We know that we had our agency.
நமக்கு தெரியும், நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன் தேர்ந்தெடுத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டது. சாத்தான் அதை எடுக்க முயன்றான். அவனுக்கு தேர்ந்தெடுத்தின் கொள்கையில் விருப்பமில்லை. அவன் கட்டாயம் ரட்சிப்பை பற்றி குறித்தான், அதை பருதித்தி முயன்றான். நாம் சேவகரின் திட்டத்தை பின்பற்றினோம். அது மிக கடினமான பயணமாக இருந்தது. இந்த உலக வாழ்க்கைப்படி பாவத்தில் நாம் தள்ளாடி நாம் தேவனிடமிருந்து விலகி போவோம். கர்த்தரின் மகன் நமக்காக பலி கொடுத்தார் நம்முடைய பாவத்துக்காக. பேச முடியாத அளவுக்கு அவர் பலி கொடுத்தார். அவர் நமக்காக அவர் நாம் திரும்பி தேவனிடம் போவதற்காக வழிகாட்டினார். ஆல்மா கூறினார், அதலால் மாமசத்திற்கேற்றபடி மனுஷர் சுதறிவிகளாய் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு தேவையானவை எவையோ அவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மனுஷர் யாவருக்கும் மகத்துவம் உள்ள மாத்தியஸ்வரனாய் மூலம் விடுதலையும் நித்திய ஜீவனையும் தேர்ந்தெடுக்கும். அல்லது தன்னை போல மனுஷர் யாவரும் துன்பாக்கியானவர்களாய் இருக்க வகை தேடுகிற அந்த பிசாசின் சிந்தனைகளிலும் வல்லமையிலும் அடிமைத்தனத்தையும் மரணத்தையும் தேர்ந்தெடுக்கும் அவர்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். நாம் சகோதரர்களே, நாம் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு எப்பொழுதும் தேர்ந்தெடுக்க வாய்ப்புண்டு. சரியான தேர்ந்தெடுத்தலுக்கு மற்றும் தேர்ந்தெடுத்தலின் கடுமை. நாம் நடுவில் இருக்க முடியாது. அங்கு நடுமைதானத்தில் இல்லை. கர்த்தர் அறிந்திருக்கிறார், சாத்தானும் அதை அறிந்திருக்கிறது. நாம் இந்த பூமியில் வாழும் வரை சாத்தானும் அவனுடைய சேர்ந்தவர்களும் நம்மை வெற்றி பெறாதபடி நம்ம ஆத்மாக்களை நம்முடைய பரலோக பிதா நம்மை இங்கே தனியாக விட்டுவிடவில்லை. இந்த பயணத்தில் அவர் நமக்காக பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் பேசுகின்றேன் ஜெபம் மற்றும் அவருடைய சுலபமான ஓசை.
From that still, small voice within each of us. And I do not overlook.
வேதங்களை படிப்பதாலும் ஒவ்வொருவரும் நமக்கு இந்த பூமியில் வழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதோ
is given to every man that he may know good from evil.
தீர்க்கதரிசி மொரனை கூறியிருக்கிறார், இதோ ஒருவனும் தீமையிலிருந்து நன்மையை அறியாத தக்க அவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதிகம் காரியங்களில் சூழ்ந்திருக்கின்றோம். இது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இது ஒரு தடவை யாரும் பார்க்க மாட்டார்கள். நீ புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடலாம், குடிப்பதும் நிறுத்திவிடலாம். எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் நான் கெட்டதில்லை. பொய்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய பயணிகளில் அந்த கோணைகளும் குறுக்குகளும் வருகின்றன. அதை நாம் திரும்பி போவதற்கு வாய்ப்பில்லை. நாம் திரும்ப எப்போதும் திரும்ப முடியாது. சாத்தான் அந்த இசையால் நம்மை அடைய முயற்சிக்கின்றான். நாம் சரியான வழியில் போகாதபடிக்கு நம்முடைய பெற்றோர்களின் ஆலோசனை கேட்காமல் இருக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை படிக்காமல் இருப்பவும், மனித தன்மையை மார்ப்பது ஒப்புக்கொள்ளாது இருக்கப்படியும். தாவீது ராஜா அதை கேட்டான், அவன் கீழே விழுந்தான். அதே போல் காயின் முன் பின் ஜூடாஸ் இஸ்கரியோட்டும் இந்த வழியில் சிக்கினார்கள். அதை இரண்டாம் நேஃபியில் நாம் படிப்போம். மேலும் மற்றவர்களை அவன் சந்தம்படுத்தி ஆற்றி சியோனில் அனைத்தும் நலமே, ஆம் சியோனே விருதி அடைவதால் யாவும் நலமே என்று சொல்லும்படியாக மாம்சம் பாதுகாப்பிற்கு போக வைப்பான். இவ்வாற்றாக பிசாசு அவர்கள் ஆத்மாக்களை ஏமாற்றி பத்திரமாக பாதாளத்தில் அவர்களை நடத்தி செல்வான்.
When faced with significant
முக்கியமான தேர்ந்தெடுத்து எடுக்கும் போது நாம் எப்படி தேர்ந்தெடுப்போம்?
Do we succumb to the promise of momentary pleasure, to our urges and passions, to the pressure of our peers? Let us not find ourselves as in
நாம் ஆலிசை போல் நாம் இருக்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் நினைவுகூருவீர்களானால் ஆலிஸ் வண்டர்லாண்டில் அவள் ஒரு இரண்டு பாதையில் நடுவில் நின்று கொண்டிருந்து வர வழியில் ஒரு பூனையை பார்த்து ஆலிசாய் கேட்டாள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று. அந்த பூனை பதிலளித்தது, அது உன்னை நீ போகிற இடத்தை பற்றி குறித்தது. உனக்கு போக பாதை தெரியவில்லை என்றால் நீ எங்கே போக வேண்டியது என்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்றாள். ஆலசை போல் நாம் இல்லை. நாம் எல்லோரும் தெரியும் நாம் எங்கே போக வேண்டும் என்று. அது நமக்கு முக்கியமானது. நாம் தேர்ந்தெடுக்க வழிதான் நம்முடைய எதிர்காலத்தை காட்டுகிறது. நாம் தேர்ந்தெடுப்பது தினமும் நடத்துகிறோம். நாம் புத்திசாலியாக செய்வதற்கு தைரியம் வேண்டும். நம் இல்லை என்றும் ஆமாம் என்று செய்வதற்கு தைரியம் உடையவராக இருக்கும். நாம் செய்கின்ற தேர்தலில் நாம் வாழ்க்கையை காட்டுகிறது. நாம் எக்காலத்தின் ஜீவத்துக்கு வழியை நாம் நாட வேண்டும். நாம் அநேக குறிக்கோள்கள் இருக்கின்றன. சபையில் வேலை செய்வது, வேதம் படிப்பதும், ஜெபம் செய்வதும், ஆலயத்தில் வேலை செய்வதும், அநேக காரியங்கள் நாம் இந்த வாழ்க்கையில் செய்ய முடியும். கடைசியாக சகோதரன், நான் உங்களுக்கு தேர்ந்தெடுப்பதின் பதில்களால் வரக்கூடிய காரியங்களை பேச நினைக்கிறேன். சில காரியங்கள் ஒன்றுமும் இருக்காது, அதில் வரக்கூடிய செய்யக்கூடிய எதுவும் இருக்காது. நாம் பச்சை ஷர்ட் போட்டிருக்கிருந்தாலும் இல்லை ப்ளூ ஷர்ட்டை போட்டிருந்தாலும் அதில் எது ஒரு வித்தியாசமும் நாம் காண முடியாது. ஆனால் நம்முடைய கம்ப்யூட்டரில் அபாச படங்களை பார்ப்பது அது நம் வாழ்க்கையில் அதிக மாற்றங்களை ஏற்படும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாதையை எடுத்திருக்கிறீர்கள். இப்போ உன்னுடைய நண்பன் உங்களை குடிக்க அழைத்தால் நீங்கள் அவனுடைய நீங்கள் திரும்ப வேண்டும். சகோதரன், நாங்கள் 12 வயதுடைய டீக்கனாக இருந்தாலும், உயர் வயது ஆன ஹைப்ரிஸ்டாக இருந்தாலும், நாம் எல்லோரும் சோதனைக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கண்களும் இதயம் எக்காலத்தின் குறிக்கலோடு பாதையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு சோதனையும் நம்மேல் வராது, மற்றும் அதை நாம் அனுமதித்தால்தான். நாம் தவறு செய்தால் நாம் யாரையும் குறை கூற முடியாது. தலைவர் பிரிகம் யங் கூறினார், அவரை குறித்து சொன்னார், சகோதரர் பிரிகம் தவறான வழியை எடுத்தால் அவர் இந்த ராஜ தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளி வைக்கப்படும். மற்ற யாரையும் குறை கூற முடியாது. அவர் மட்டும் தான் பரலோகத்திலோ மற்றும் பூலோகத்தில் இருக்க முடியும். இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்புக்கு முக்கியமானது. அப்போஸ்தலர் பால் கூறினார், மனுஷனுக்கு நேருகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேருக்கவில்லை. தேவன் உண்மையாற்றுவார், உங்கள் திறனுக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக்காக சோதனையை அதற்கட்ட தப்பிக்கொள்ளபடியே போகுவதை உண்டாக்குவார். நாம் எல்லோரும் தவறுகள் செய்திருக்கிறோம். நாம் அந்த தவறுகளை திருத்தவில்லை என்றால் அதற்கு வழி இருக்குது என்று நான் உங்களிடம் கூறுகிறேன். அந்த வழி மனம் திரும்புதல். நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுகிறேன், தவறுகளை திருத்துங்கள் என்று. கர்த்தர் நமக்காக இறந்தார், அந்த ஆசீர்வதிக்க வரம் கொடுக்கப்பட்டார். அந்த வழி கடினமாக இருந்தாலும் அந்த கொள்கை உண்மை. உங்கள் பாவங்கள் சிவரனோ இருந்ததாகவும் உரைத்த மலை போல் மேன்மையாக்கும். உங்களுடைய எக்காலத்தின் வாழ்க்கையில் கடமை செய்யாதீர்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் உடனடியாக திரும்பி அதை மனம் திரும்பிங்கள். அது ஒரு புதுமையான ஆக மாறும். சகோதரர்களே, நீங்கள் ஒரு முக்கியமான இந்த குறிக்கோள் ஒரு தடவையில் செய்யக்கூட முடிய காரியமில்லை. ஆனால் இது வாழ்க்கை முடிய நீதிமான்கள் காரியங்களால் செய்து அதனுடைய வரம் பெற முடியும். எக்காலத்தின் வாழ்க்கையின் பயிற்சி இந்த வேதகம் முக்க தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வலது பக்கமும் இடது பக்கம் போகாமல் தேவனின் கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். இந்த முடிவில் நான் ஒரு உதாரணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சகோதரர் கிளைண்டன் எம் கிறிஸ்டன் சபை அங்கத்தினர் ஆக அவர் ஒரு பிசினஸ் ஸ்கூல் ஆட் ஆல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் 16 வயதாக இருந்த பொழுது அவர் ஞாயிற்றுக்கிழமையில் விளையாட மாட்டேன் என்று தேர்ந்தெடுத்தார். கடந்த வருடங்கள் கடந்த பின் அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பாஸ்கெட்பால் டீமில் விளையாடினார். அந்த வருடம் அவர்கள் தோற்கவடிக்கவில்லை. அந்த விளையாட்டு அமெரிக்காவில் NCCA பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட்டுக்கு ஒப்படையாக இருந்தது. அவர் எல்லா பந்தயங்களிலும் வெற்றி பெற்றார்கள்.
Brother Christensen looked at the schedule.
அவர்கள் கடைசி விளையாட்டு ஆடுவதற்கு அவர்கள் பார்க்கும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமை ஆட வேண்டியதாக இருந்தது. அவர் அந்த கோச்சிடம் சென்று அதை குறித்து பேசினார். அவருக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. கடைசி ஆட்டத்திற்கு முன் மற்றொரு ஆட்டம் ஆட வேண்டியதாக இருந்தது. அதில் முக்கியமான ஒரு விளையாட்டுக்காரருக்கு ஆட முடியாத காரணத்தால் சகோதரர் கிறிஸ்டியன் அதை ஆட வேண்டிய முக்கியமாக இருந்தது. அவரை ஓட்டலுக்கு சென்று முழுகாடிடம் விட்டு தேவனிடம் ஜெபம் செய்ய தொடங்கினார். அவர் இது ஒரு தடவை விளையாடுவதற்காக வேண்டினார். அவர் ஜெபம் செய்வதற்கு முன்னே அவருக்கு பதில் கிடைக்கப்பட்டது. கிளைட்டன், நீ என்ன கேட்குவதால் உனக்கு ஏற்கனவே தெரியும் என்றார். அவர் அந்த கோச்சிடம் சென்று நான் ஆடமாட்டேன் என்று கூறினார். அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு சென்று அவர் அங்கே தன் டீம் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபித்தார். அவர்கள் அதை வென்றார்கள். அது மிக கஷ்டமான தேர்ந்தெடுத்தல். சகோதரர் கிருஷ்ணன் கூறினார், நேரங்கள் கடந்து சென்றன. அவர் அது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக அவர் வாழ்க்கையில் இருந்தது. அது சுலபமாக இருந்திருக்கும். சாபத் ஓய்வு நாளை பெறுவது மிக முக்கியமான கட்டளை என்று அவர் புரிந்திருந்தார். சூழ்நிலைகள் ஒரு தடவை செய்வது பரவாயில்ல என்று விட்டிருக்கலாம். இருந்தாலும் அவருடைய முழு வாழ்க்கை
and had he crossed the line just that once, then the next time something came up that was so demanding and critical, it would have been so much easier to cross the line again. The lesson he learned is that it is easier to keep the command.
அவர் அங்க கற்பித்தது கட்டளைகளை கீழ்ப்பது மிக சுலபமாக இருந்தது என்று. அது என் அருமையான சகோதரர்கள், சரியான தேர்ந்தெடுப்பதன் மூலமாக மிக நன்றி உள்ளவராக இருக்கின்றோம். தேர்ந்தெடுப்பின் கடமைகளை ஒப்புக்கொடுங்கள். அதனுடைய பரிகாரத்தை குறித்து நாம் ஒவ்வொரு ஆசாரிய உத்தவத்தை பெற்றிருப்பவர்கள் நாம் பரலோக பிதாவின் சரியான தேர்ந்தெடுப்பதற்கு
We are engaged in the work of the Lord Jesus Christ.
நாம் எல்லோரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். அவர் நம்ம அழைப்பை கேட்டிருக்கிறார். நாம் அவருடைய வேலைக்காரர்கள். நாம் இதை வெற்றி பெறுவோம். சுத்தமாக இருங்கள். கர்த்தருடைய இது அப்படியே ஆகட்டும். என் தாழ்மையான ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். நான் சொல்றேன்.
our beloved Father in heaven.
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மிக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இத்தகைய அருமையான நாட்களில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களின் இடையே தீர்க்கதரிசிகள் வாழ்கிறார்கள். நாங்கள் மிக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நீங்கள் கூற வேண்டியதை என் தீர்க்கதரிசியும் மூலியமாக எங்களுக்கு கூறுகிறீர்கள். நாங்கள் மிக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். தங்களுடைய ஆசாரியத்துவ உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் மிக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் இந்த குயருக்காகவும். நாங்கள் தங்களிடம் பிரார்த்திக்கிறோம். இது அத்தனையும் நாங்கள் இந்த மீட்டிங்கில் நாங்கள் அறிந்து கொண்டதை மனதில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நல்ல மக்களாக இருக்க கேட்கிறோம். நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமேன்.